அசோகமித்ரன் எழுதிய ஒரு சிறு கதை. கதையின் பெயர் இரண்டு விரல் தட்டச்சு. நிஜாம் ரயில்வேயில் 30-40 ஆண்டுகள் பழையதான பொருட்களை கண்டம்டு என்று வந்த விலைக்கு விற்றுவிடுவார்கள். என் அப்பா அப்படித்தான் ஒரு மிகப்பெரிய மேஜையை வாங்கி வந்திருக்கிறார். பாதி அறை அதற்கு போயிற்று. நாற்காலிகள் 4, ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி. வீட்டில் இடமே இல்லை. ஒரு நாற்காலியை எப்போதும் சுவரில் சாய்த்து வைக்க வேண்டும். கொஞ்சம் அதிகப்படி சாய்த்தால் அப்படியே பின்னால் விழ வேண்டும். அப்பா அலுவலகத்தில் ஒரு மகா தைரியசாலித்தான் அதில் உட்கார்ந்திருக்க வேண்டும். அப்புறம் ஒரு நாள் ஒரு பெரிய ஜாதிக்காய் பலகை பெட்டியை இருவர் தூக்கி வந்து இதை எங்கே வைக்க வேண்டும் என்று கேட்டார்கள். என்னது என்று அம்மாவும் நானும் கேட்டோம். தெரியாது, சார்தான் கொண்டு போய் வச்சிட்டு வர சொன்னார். மேஜை மீது வைக்க சொன்னோம். கனமாக கனத்தது. அவர்கள் போன பிறகு நான் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொண்டு பெட்டி மேல் பலகையை எடுத்தேன். உள்ளே ஒரு டைப்ரைட்டர். அதை எப்படி வெளியே எடுப்பது என்று தெரியாமல் குழம்பினோம். அப்பா வந்த பிறகு பெரிய ஜாதிக்காய் பலகை பெட்டி வந்ததை சொன்னோம். தேவையே இல்லை, நான் தான் வாங்கினேன் என்றார். இப்படி பழைய சாமானாக வாங்கி வீட்டை அடைக்கிறீளே, அம்மா கேட்டாள். புது டைப்ரைட்டர் 500 ரூபா, இது 45. மலிவுன்னு உபயோகமில்லாத வாங்கி என்ன செய்கிறது? இது ஒன்று வீட்டில் இருந்தால் நிறைய பிரயோசனம் உண்டு. அம்மா அதற்கு மேல் பேசவில்லை. ஆனால் அவளுக்கு ஏதோ தோன்றியிருக்கிறது. டைப்ரைட்டரை மட்டுமல்ல, கணவன் வாங்கிய இந்த 7 சாமான்களும் தூரப்போட்ட சாமான்களுமாக வீட்டை நிரப்புவது பயம் எழுப்பியிருக்கிறது. அப்பா அவசரப்படவில்லை. 6 அமர பெட்டியை இரவில் திறந்தார். அட, திறந்தே இருக்கே என்றார். மூச்சை பிடித்து கொண்டு மெல்ல டைப்ரைட்டரை பெட்டியிலிருந்து எடுத்து மேஜை மீது வைத்தார். அது ரெமிங்டன் ரெயின்ட் 14 என்று பின்புறத்தில் குறித்திருந்தது. இப்போது மேஜையை டைப்ரைட்டர் பெட்டி இரண்டும் சேர்த்து அடைத்தது. ஸ்க்ரூடிரைவர் கொண்டா என்றார். பெட்டியை பலகை பலகையாக பிரித்து கொல்லைப்புறத்தில் போட சொன்னார். அந்த பெட்டி ஆணி ஸ்க்ரூ இல்லாமல் செய்யப்பட்டது. அப்பா ஒரு தாளை டைப்ரைட்டரில் பொருத்தி தட்டச்சு செய்ய ஆரம்பித்தார். நீ எப்போ கத்துண்டே என்று நான் கேட்டேன். இந்த ஊருக்கு வந்தப்புறந்தான். இது தெரிஞ்சுக்கலனா நம்மளுக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. நான் கொஞ்சம் அடிக்கிறேன். ரொம்ப அழுத்தி அழுத்தி அடிக்காதே, இது பழசு. ஒரு குழந்தை மாதிரி இதை வச்சுக்கணும். இது போல் உபயோகமான பொருள் உலகத்திலேயே கிடையாது. இப்படித்தான் எங்கள் வீட்டில் ஒரு டைப்ரைட்டர் வந்து சேர்ந்தது. அவ்வளவு பெரிய மேஜையை அப்பா வாங்கினது டைப்ரைட்டருக்காகத்தானோ என்று தோன்றியது. அப்பா எவ்வளவு சொல்லியும் எனக்கு 2 விரல் கொண்டு தான் அடிக்க வந்தது. நீ அடிக்கிறத பார்த்தா உனக்கு எவனும் வேலை தரமாட்டான் என்று அப்பா ஒரு முறை கோபித்து கொண்டார். நானும் எவ்வளவோ முயன்றேன். மோதிர விரல் சுண்டு விரல் வரைத்து நின்றன. ஒரு நாள் அப்பா ஆஃபீஸிலிருந்து திரும்பியவுடன், கிளம்பு, நாம் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போகிறோம் என்றார். எனக்கு ரயில்வே இன்ஸ்டியூட் தெரியும். அங்கு 2 பெரிய அறைகள். ஒன்றில் ஒரு மிகப்பெரிய மேஜை மீது நிறைய பத்திரிகைகள் இருக்கும். சுவரோரமாக அலமாரிகள், ஆயிரக்கணக்கில் புத்தகங்கள். இன்னொரு அறை பில்லியட்ஸ் ஆடும் இடம். அங்கு ஆடுபவர்கள் பில்லியட்ஸ் நன்றாக ஆடுகிறார்களோ இல்லையோ விடாமல் புகைப்பிடித்த வண்ணம் இருப்பார்கள். அங்கு கிறிஸ்மஸ் வாரத்தில் அறைகள், வெற்றிடங்கள் எல்லாவற்றையும் தோரணங்கள் கட்டி அலங்காரம் செய்திருப்பார்கள். பெரிய அறையில் மேஜை நாற்காலிகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு நடன நிகழ்ச்சிக்கு தயாராக ஏற்பாடு செய்து விடுவார்கள். வாத்திய இசைக்குழு 10-12 பேர் வராண்டாவில் அமர்ந்து வாசிப்பார்கள். அறையிலும் திறந்த வெளியிலும் சட்டைக்காரர்களும் சோல்ஜர்களும் ஒருவரை ஒருவர் அணைத்தபடி அவர்களுக்கு தெரிந்த நடனத்தை ஆடுவார்கள். ஆங்கில படங்களில் இந்த நடன காட்சி மிகவும் அழகாக இருக்கும். அன்று நான் சிறுவன், பல விஷயங்கள் புரியவில்லை. சற்று கருப்பாக உள்ள பெண்கள் என்னதான் லட்சணமாக இருந்தாலும் அவர்கள் அருகில் சோல்ஜர்கள் வரமாட்டார்கள். அவர்கள் நடனம் காட்டுமிராண்டித்தனமாக இருக்கும். அந்த தாமஸ் என்பவர்கள் நம் சாதாரண சிப்பாய்களுக்கு சமம். ஆனால் நடனம் ஏற்பாடு செய்யப்பட்ட இரவில் அவர்கள் எங்கோ ஆகாயத்திலிருந்து இறங்கியது போல கருப்பர்களை நடத்துவார்கள். ஆனால் அப்பா ரயில்வே இன்ஸ்டியூட் பக்கம் போகவில்லை. மாரட்பள்ளி பக்கம் என்னை அழைத்து போனார். எனக்கு அங்கு தெருவுக்கு தெரு தெரிந்தவர்கள். ஆனால் எனக்கு தெரிந்து அப்பா மாரட்பள்ளி பக்கம் போனதில்லை. அப்பாவுக்கு பணக்காரர்கள் பற்றி உள்ளூர நம்பிக்கை கிடையாது என்று இன்று எனக்கு புரிகிறது. அவர் நட்புடன் பழகியவர் முகமது உஸ்மான் கடை உரிமையாளர் கவுஸ் முகமது. ஆனால் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது பையன்கள் எல்லோரும் சமம். நான் அங்கு பலர் வீட்டிற்கு போயிருக்கிறேன். மாரட்பள்ளியில் மிக நன்றாக கட்டப்பட்ட வீடுகள் இருந்தாலும் மாடி வீடு என்று அன்று ஏதும் கிடையாது. எல்லாம் தனித்தனி வீடுகள். ஒரு வீடு கருங்கல்லால் கட்டப்பட்டது போல் இருந்தது. எனக்கு அந்த வீட்டில் நண்பன் யாரும் கிடையாது. அப்பா அந்த தெருவில் திரும்பிய போது அந்த கருங்கல் வீட்டுக்கு அப்பா போகக்கூடாதா என்று நினைத்தேன். ஆனால் அப்பா கோடி வீட்டுக்கு போனார். மாரட்பள்ளியில் நான் போன வீடுகள் எல்லாவற்றிலும் கேட் முன்னால் ஒரு கோலம், உள்ளே போனவுடன் ஒரு கோலம் என்றிருக்கும். இந்த வீட்டில் கோலம் இல்லை. உள்ளே எரிந்து கொண்டிருந்த மின் விளக்குகள் மிகவும் மங்கலாக இருந்தன. அப்பா, மிஸ்ஸஸ் சிம்சன் என்று கூப்பிட்டார். யாரும் வரவில்லை. அப்பா மறுபடியும் கூப்பிட்டார். ஃப்ராக் போட்ட பெண் ஒருத்தி வந்தாள். பொதுவாக நாங்கள் அதை கவுன் என்போம். யார் வேண்டும்? மிஸ்ஸஸ் சிம்சன். அந்த பெண் உள்ளே போனால் சற்று நேரத்திற்கு பின் ஃப்ராக் போட்ட அம்மாள் ஒருத்தி வந்தாள். அந்த இருட்டிலும் அவள் நல்ல கருப்பாக இருந்தது தெரிந்தது. முகத்தை தூக்கி யார் என்று கேட்டாள். அப்பா தன் பெயரை சொன்னார். ஓ என்று அந்த அம்மாள் கத்தினாள். என் அப்பாவை கட்டி கொண்டாள். எவ்வளவு வருஷங்கள் போய்விட்டன என்று சொன்னாள். வா வா, உள்ளே வா. பையன் யார்? உனக்கு ஆண் குழந்தைகள் இரண்டு மூன்று செத்துப்போய்விடவில்லை? இவன் ஒருவன் தங்கினான். நீ எப்படி இருக்கிறாய்? வரவு செலவு அப்படி இப்படி இழுத்துக்கொள்ளும். நாங்கள் உள்ளே போனோம். முதலில் ஒரு சிறிய அறை, அதில் ஒரு நாற்காலி, ஒரு ஸ்டூல், ஒரு சின்ன கட்டில். கட்டிலில் படுக்கையை சுருட்டி வைத்திருந்தது. இது உன்னிடம் இல்லையா? ஆமாம், நான் காவல்காரியாகவும் இருக்க வேண்டியிருக்கிறதல்லவா? ஏன், நீங்கள் முன்னாலேயே வரவில்லை. இதெல்லாம் உங்கள் தயவல்லவா? அப்பா அவள் சொன்னதை கண்டு கொள்ளவில்லை. உள்ளே போலாமா? அடுத்த அறையில் எங்கள் வீட்டில் உள்ளது போலவே ஒரு பெரிய மேஜை, நான்கு பக்கங்களிலும் நான்கு டைப்ரைட்டர்கள். அப்போது யாரும் தட்டச்சு செய்யவில்லை. மார்க்ரெட் என்று மிஸ்ஸஸ் சிம்சன் கூப்பிட்டால் நாங்கள் முதலில் பார்த்த பெண் வந்தாள். மிஸ்ஸஸ் சிம்சன் அவளிடம் சொன்னால், விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொல். அப்புறம் எங்களிடம் சொன்னால், எல்லோரும் பெண்கள், அவர்களுக்கு தெரிய வேண்டுமல்லவா? வரலாம் என்று உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது. நாங்கள் மூவரும் உள்ளே போனோம். அதுவும் ஒரு சிறிய அறை. வரிசையாக மூன்று படுக்கைகள். கொசுவலை கட்டியிருந்தது. அதற்கு பக்கத்து அறையிலும் மூன்று படுக்கைகள். அப்பா கேட்டார், படுக்கையெல்லாம் எதற்கு? எல்லோரும் வெளியூர் பெண்கள். அவர்கள் எல்லோரும் இங்கேயே தங்கி செக்ரட்டரியல் வேலை கற்றுக்கொள்ளலாம். மூன்றே மாதத்தில் முதல் பரீட்சைக்கு அனுப்புகிறேன். சாப்பாடு, ட்ரெயினிங் எல்லாவற்றுக்கும் மாதம் 40 ரூபாய். அதிகமா? சரி என்று தான் தோன்றுகிறது. வெறும் பெண்கள் மட்டும்தான். அதில் சில சௌகரியங்களும் உண்டு, அபாயங்களும் உண்டு. நான் குடிகாரர்களின் பெண்களை சேர்த்து கொள்வதில்லை. பார்த்தால் பரிதாபமாக இருக்கும். ஆனால் சேர்த்து கொண்டால் அப்பன்காரன் பணம் ஒழுங்காக தரமாட்டான். குடித்து வந்து இங்கே என்னையே மிரட்டுவான். ஒருவன் நான் பிரார்த்தல் நடத்துகிறேன் என்று கத்தினான். நான் குடிகாரனோடு பாடுபட்டது போதாதா? மிஸ்ஸஸ் சிம்சன் அழுதாள். சிம்சன் பற்றி தகவல் ஏதும் இல்லையா? எனக்கு பெயரை கொடுத்துவிட்டு எங்கோ ஓடிவிட்டான். அவன் கல்கட்டாவில் இருக்கிறானாம். திடீரென்று மிஸ்ஸஸ் சிம்சன் சிரித்தாள். ஒரு ராஜா ஒரு மிஸ்ஸஸ் சிம்சனுக்காக ராஜ்யத்தையே வேண்டாம் என்றானாம். இங்கே நான் வேண்டாம் என்று ஒரு ராஜா ஓடிப்போகிறான். நாலைந்து பெண்கள் எங்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பா சொன்னார், வா நாம் முன்னறைக்கு போவோம். நாங்கள் டைப்ரைட்டர் அறையில் உட்கார்ந்தோம். ஒரு பெண் ஒரு தட்டில் பிஸ்கட் கொண்டு வந்து வைத்தாள். அப்பா, டீ காஃபி எதுவும் வேண்டாம் என்றார். மிஸ்ஸஸ் சிம்சன் என்னை பார்த்து, பையா, இந்த டைப்ரைட்டர், டேபிள் எல்லாம் உன் அப்பா தயவால் 30க்கும் 40க்கும் வாங்கியது. உன் அப்பா அந்த நாளில் உதவி செய்யாவிட்டால் நான் பிச்சை எடுத்து கொண்டிருப்பேன். சிம்சன் என்னுடன் வேலை பார்த்தானே? என்ன பார்த்தான்? என்னை தெருவில் விட்டான். அதெல்லாம் இப்போது எதற்கு? நாங்கள் கிளம்பினோம். கட்டாயம் மறுபடியும் வர வேண்டும். பகல் வேளையில் கிளாஸ் நடக்கும் பொழுது நீ வர வேண்டும். நாங்கள் சிறிது தூரம் பேசாமல் வந்தோம். திடீரென்று அப்பா சொன்னார், இந்த ஊரில் பையன்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் இல்லையே, இங்கே சேர முடியாதா? அப்பா பேசாமல் நடந்தார். நான் கேட்டேன், மிஸ்ஸஸ் சிம்ப்சன் ஏதோ ராஜாராணின்னு சொன்னாலே, அதுவா? இப்போது இங்கிலாந்து ராஜா யார் தெரியுமா? ஜார்ஜ் ஆறு. அதுக்கு முன்னால் எட்வர்டுன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னான். அந்த பெண் பேர் தான் மிஸ்ஸஸ் சிம்ப்சன். இங்கிலாந்து பார்லிமெண்ட்டு கூடாதுன்னு சொல்லித்து எட்வர்ட் ராஜ்யமே வேண்டான்னு போயிட்டான். அப்படித்தான் இப்போ இருக்கிறார் ஜார்ஜ் ராஜாவானார். அந்த அம்மா சொன்னபடி நீ தான் அந்த டேபிள் டைப்ரைட்டர் எல்லாம் வாங்கி கொடுத்தியா? ஆமாம். ஆனால் அவள் இன்ஸ்டியூட்டை ரொம்ப நன்னா நடத்துகிறா. சிம்ப்சன் யார்? ஒரு கார்ட். அவளுக்கு ஒரு விஷயம் தெரியாது. சிம்ப்சன் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். நான் எந்த இன்ஸ்டியூட்லேயும் சேரவில்லை. அப்பாவே இரண்டு மாதத்தில் செத்து போய்விட்டார். டேபிள், நாற்காலி, டைப்ரைட்டர் எல்லாம் போய்விட்டது. ஆனால் என் இரண்டு விரல் தட்டச்சு பழக்கம் மட்டும் போகவில்லை. அசோகமித்ரன் எழுதிய இந்த சிறுகதையின் பெயர் இரண்டு விரல் தட்டச்சு.